அந்த இடம் இந்த அஞ்ஞானம் அஞ்ஞானமாகிய மயக்கம் உயிருக்கு எப்போது வந்து பற்றியது, உயிரை எப்போது சேர்ந்தது அஞ்ஞானம் என்பதற்கு இந்த கடைசி ஒன்பாவிலே விடை கூறியிருக்கிறார். அஞ்ஞானம் எப்பொழுது ஆன்மாவை பற்றியது, எப்பொழுது பற்றியது, இடையிலா அனாதி, அனாதி நிலைக்கு என்ன பேரு, கேவல நிலை. கேவல நிலையிலேயே ஆணவத்தோடுதான் ஆழமா இருக்கிறது. அந்த கேவல நிலையிலே இறைவன் இருக்குத்தானே செய்கிறான் ஆன்மாவோடு, இறைவனும் இருக்கிறான் ஆன்மாவிலே, இறைவனும் இருக்கிறான். அந்த இறைவனை பற்றாமல் இந்த ஆன்மா ஆணவ மலத்தோடு மட்டும் இருக்கிறதே, அதற்கு என்ன காரணம்? ஆன்மா இறைவனை பற்றாமல் இந்த மலத்தை மட்டும் ஏன் பற்றுகிறது? இறைவன் இறைவன் பேரொழு பேரொளி பேரொளி ஆணவ மலம் இருள், ஒளியை பற்றாமல் இருளை பற்றுகிறது பற்றியதே. அது அந்த ஆன்மாவினுடைய ஆன்மா அறிவினுடைய அமைப்பு, ஆன்மா அறிவினுடைய அமைப்பு. ஆன்மா அறிவினுடைய இயல்பு என்ன? அதாவது தூள் அறிவு, தூள அறிவு, தூள அறிவு, ஆன்மா அறிவு தூள அறிவு. பக்குவ குறைபாடு உடையது தூள அறிவு என்பது பக்குவ குறைபாடு. பக்குவம் என்பது என்ன? அறிவு, அறியும் திறன. அறியும் திறன் தான் பக்குவம், அறியும் திறன் பக்குவம். அந்த அறியும் திறன் குறைவாக இருக்கிறது, பக்குவ குறைவாக. அதாவது தூள அறிவு என்றால் முதலிலேயே உண்மையான பொருளை உணர முடியாமல் பற்ற முடியாமல் இருக்கின்ற அந்த குறைபாடு. படிமுறையிலேதான் ஆன்மாவினுடைய அறிவு படிப்படியாக பருமையிலிருந்து சிறிது சிறிதாக நுண்மையை அறியக்கூடிய வன்மை உடையதாக. எனவே முதலிலேயே நுண்மையை அதனாலே உணர முடியாது. இறைவனோ அதிசூக்கும சித்து என்கிறோம். எனவே அத்தகைய நுண்மையான இறைவனை இந்த பருமையான அறிவை உடைய உயிர்களால் முதலிலேயே பற்ற முடியவில்லை. அதாவது அதனுடைய அறிவினுடைய நிலை தூள அறிவு. எனவே அது நம்மேல குற்றம் இல்லை. இறைவனை பற்றாதிருப்பது நம்முடைய குறைபாடா? அமைப்பு அப்படி இருக்கிறது. இதை திருவுருள் பயனிலே எப்படி காட்டுகிறார் உமாவதி சிவம்? கேவல நிலையிலே இறைவனை பற்ற மாட்டாத நிலைக்கு, ஆன்மாவினுடைய நிலைக்கு என்ன ஓமை சொல்லுகிறார்? உயிரவை நிலையில அந்த பாட்டு இருக்க, உயிரவை நிலையில தெரியல பாட்டு சொன்னா தெரியும், அதான் தூள அறிவு சொன்னா விளங்க. ஊமன் ஊமன் கண் போல, ஊமன் கண் போல ஒளியும் ஒளி மிக இருளே, ஒளியும் மிகையுருளேயாம், மண் கண் காணாத. அந்த குகையினுடைய கண் அமைப்பு எப்படி இருக்கிறது? அதனுடைய கண் அமைப்பு பகலிலே ஒளியை பற்ற முடியாத தன்மை. ஒளியிலே இருந்தாலும் கூட, சூரிய ஒளியிலே இருந்தாலும் கூட அதனுடைய கண் அமைப்பானது பற்ற முடியாத தன்மை. அதுபோலத்தான் ஆன்மாவினுடைய அறிவு நிலை ஊமன் கண் போல. இது கேவல நிலையில அதைத்தான் இங்கே சொல்லுவோம். ஊமன் கண் போல ஒளியும் மிக இருளே. மண் என்றால் இறைவன், கண் என்றால் மண் கண், கண் என்றால் கண் என்ற சொல்லுக்கு அறிவு என்ற, கண் என்றாலே அறிவு. எனவே இறைவனுடைய அறிவு எது? திருவருள். இறைவனுடைய அறிவு திருவருள். அந்த திருவருள் ஒளியில இருந்தாலும் கூட, அந்த வியாபகத்தில் இருந்தாலும் ஆன்மாவினுடைய அறிவு அதனை உணரமாட்டாத தன்மை. மண் கண் காணாதவை, காணாத உயிர்கள் கேவல நிலையில. இது ஆணவ மலம் முழுதுமாக மறைத்திருக்கிற நிலை கேவல. சகல நிலையில எப்படி? சகல நிலையிலே ஆன்மாவினுடைய அறிவு எப்படி இருக்கிறது? அது எப்படிப்பட்ட அறிவு? அங்கே அறிவே இல்லாத நிலை. சகல நிலையில இப்ப அறிவு விளங்குறதா இல்லையா நமக்கு? ஆனா என்ன, எப்படிப்பட்ட அறிவு? மயக்கம் அது ஊற்றும், மயக்கம் அது ஊற்றும் மருந்தில் மயக்க அறிவு. மயக்க அறிவு சகல நிலையில. மயக்க அறிவு, மயக்கம்னா என்ன? மயக்கம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் சொன்னேன்? இது மயக்கம்ங்கிற சொல்லுக்கு மயக்கம் என்றால் மாலை மயக்கம்னு ஒரு உதாரணம் சொன்ன, மாலை மயங்குதல் என்ன பொருள்? மயக்கம்னா கலப்பு, கலத்தல் அர்த்தம் மயக்கம். இந்த சகல நிலையில என்ன கலக்குது? என்ன கலக்குது? ஆணவயிருளும் மாயையாகிய ஒளியும் கலக்கிறது சகல நிலையில. ஒளியும் இருளும் கலக்கிறது. மாயையினாலே அறிவு விளங்குகிறது, ஆணவத்தினாலே அறியாமை உண்டாகிறது. ஆணவ அறியாமையை உண்டாக்குகிறது, இது அறிவை கொடுக்கிறது. இந்த அறிவும் அறியாமையும் கலக்கிற போது அது மயக்க அறிவாக அமைகிறது. அறிவும் அறியாமையும் கலந்த நிலைதான் சகல நிலை. அறிவே இல்லாத நிலை கேவலம். பிறகு அறிவும் அறியாமையும் கலந்த நிலை சகலம். இந்த அறியாமை முழுதும் போய் அறிவே விளங்குகிற நிலைதான் இது சுத்த நிலை. அதனாலே அது இருள் நிலை. சகல நிலைக்கு என்ன பேரு? மருள் நிலை. மருள் என்றால் மயக்கம், மருள் நிலை மயக்கம். இந்த மருள் நிலையை திருவுள்ப நிலை என்ன சொல்லுகிறார் மகரிஷி? மருள் நிலையை சொல்லியிருக்கிறார் இல்லையா? மருள் நிலைக்கு என்னவுமே சொன்னார்? உயிரவை நிலையில இருள் நிலையை சொன்னார். இந்த மருள் நிலையை மயக்க நிலையை அங்கே சொல்லல, வேற இடத்துல சொல்லுகிறார். எந்த இடத்துல? பதிமுதி நிலை, உயிரவை நிலை, இருள் மல நிலை. அடுத்து என்ன? அடுத்த அதிகாரம் என்ன? அருளாதி நிலை. அந்த அருள் என்பது எது? என்ன அருள்? அந்த அருள் என்பது என்ன? திருவருள். பொதுவா சொன்ன ரெண்டு நிலை இருக்குல்ல,
ஆஹ்,
அருள் சக்தி திரோதான சக்தி ரெண்டு சொல்லுகிறோம். இந்த அருள் நிலையில ரெண்டுமா? அருளதை நிலையில திரோதான சக்தி, அருள் நிலையில அது வேற. அருளது நிலையில திரோதான சக்தி தான் சொல்லுது. பெருக்க நுகர வினை, வினை பெருக்க நுகர பேருளியா எங்கும் அறுக்க நென நிற்கும் அருள். அந்த அருள் என்பது எது? நாம் வினையை செய்யவும் வினை பயனை நுகரவும் வைப்பது எது? எனவே இந்த அருளது நிலையில அந்த உதாரணம் சொல்லுகிறார். நம்முடைய மயக்க நிலை இப்ப இப்போதாவது திடீர்னு எந்த இடம்னு, அந்த அருளது நிலையில எந்த பாட்டு, என்ன பாட்டு? அந்த பாட்டுல இல்ல, நான் இன்னொரு பாட்டு சொல்றேன். உமை அங்கே ஊமன் கண் சொன்னார் ஆன்மாவுக்கு பாலாளினின் தான் பாலாளி. அருள் உயிர்கள் மால் ஆழி ஆளும் மறித்து மயக்கக்கண மயக்கம் மயக்க அறிவு, இது மயக்க அறிவு. எனவே இந்த இப்ப நம்முடைய ஒரு நம்முடைய இங்கே அஞ்ஞானமாகிய அறியாமை, அந்த சொற்களை எல்லாம் எப்படி கொண்டு கூட்ட வேண்டும் என்பதை நினைவிருக்கிறதா, நினைவில் நினைவில் இருக்கிறது. அஞ்ஞானம் தன்னில் அசத்தாதல் அடையாது தான் ஏய் உள்ள அன்றே தான் ஏய் உள்ளம் கண்கடல். அந்த முறையிலே பார்த்தா அஞ்ஞானம் அதுதான் எழுவாய், வாக்கியத்துல எழுவாய் அஞ்ஞானம். அது மெஞ்ஞானம் தன்னில் விளையாது. மெஞ்ஞானம் தன்னில் விளையாதுன்னா சிவத்தை சிவசத்தாகிய இறைவனை பற்றாமல் பற்ற முடியாமல் விஞ்ஞானத்தில் விளையா. ஏன், என்ன காரணம்? அசத்தாதல். அந்த அஞ்ஞானம் அசத்தாக இருப்பதனால் அதை விஞ்ஞானமாகிய இறைவனை பற்ற முடியாமல் அடுத்தங்க. இதுவரை ஒரு கருத்து. எனவே அஞ்ஞானம் அசத்தாக இருப்பதனால் சத்தாகிய சிவத்தை பற்றாமல் பிறகு எதை பற்றியது? உயிர்கள். இந்த உயிர்கள் இறைவன் உள்ள அன்றே அவனிடத்திலே வியாபியமாக அடங்கி உள்ளன. எனவே மெஞ்ஞானம் தானே உள்ள அன்றே சிவம் என்று உள்ளதோ அன்றே தானே உள அன்றே தான் ஏய் உளம் உளவா. தான் பொருந்துதற்கு உரிய உயிர்களும் உள்ளனவாக, அதாவது சிவம் உள்ள அன்றே இந்த உயிர்களும் உள்ளனவாக, இறைவன் என்று உண்டோ அன்றே இந்த உயிர்களும் உள்ளனவாக தான் ஏய் உளம் உளவா. தான் என்பது எது? தான் என்பது அஞ்ஞானம். அஞ்ஞானமா? ஆமா, அஞ்ஞானம். தான் ஏ தான் பொருந்துதற்கு உரிய அந்த ஆன்மாவும் இருப்பதாக உள்ளம் அடைதல். அந்த ஆன்மாக்களை பொருந்தி இருக்கின்றது உள்ளம் அடைதல். இது எது போல என்றால் உவமை தன் கடல் நீர் உப்பு போர் கான். கடல் தன் கடல், கடல்னா இங்கே கடல் வழி கடல் பரப்பு, அதிலே அடங்கியிருக்கின்ற நீர் தன் கடல் நீர் அந்த நீரிலே நீரை பற்றி இருக்கின்ற உப்பு போல கொள்வாயாக. எனவே கடல் வெளி போல இருப்பது சிவ வியாபகம், இறைவனுடைய வியாபகம், அவனுடைய பெருநிறைவு. அது தன் கடல், இறைவனுடைய பெருநிறைவு. நீர் போல இருப்பது ஆன்மா. இது இறைவன், அந்த இறைவனுடைய வியாபகத்திலே அடங்கி இருக்கிற, வியாபியமாக அடங்கி இருக்கிற உயிர். இது அடங்கிய நிறைவு. உயிர்கள் இறைவனிடத்திலே அடங்கி இருக்கின்ற நிறைவு, பெருநிறைவு. இது அடங்கிய நிறைவு. வியாபகம் என்றால் பெருநிறைவு, வியாபியம் என்றால் அதன் உள்ளே அடங்கி இருப்பது, அடங்கிய நிறைவு. ஆன்மாக்களும் வியாபகம்தான், ஆன்மாவும் நிறைவுதான், வியாபகம்தான். அது அடக்கி இருப்பது சிவ வியாபகம், அதன் உள்ளே அடங்கி இருப்பது ஆன்மாவினுடைய வியாபகம். பிறகு அந்த உப்பு போல, உப்பானது எப்படி பற்றியிருக்கிறது நீரை? நீர் எங்கெல்லாம் உண்டோ அங்கெல்லாம் உப்பு இருக்கிறது. உப்பு இல்லாத இடம் நீரங்கு உப்பு. அதே போல இது என்ன நிறைவு? இது வியாப்தியம். வியாப்தினா தமிழ் என்ன சொல்லுவாங்க? அடக்கி இருக்கிற, அடக்கிய நிறைவு, அடங்கிய நிறைவு. இது என்ன நிறைவு? மூன்றுமே நிறைவு, சம நிறைவு, சம நிறைவு, சம நிறைவு. சம நிறைவு என்றால் ஆன்மா அறிவு முழுவதையும், ஆன்மா அறிவு முழுவதையும் இந்த மலம் பற்றி இருக்கிறது. சம நிறைவு, அடங்கிய நிறைவல்ல, சம நிறைவு. அதைத்தான் வியாப்தி என்கிறார்கள். வியாப்தி, வியாபகம், வியாபியம், வியாப்தி, மூன்று சொற்கள். சம நிறைவு, அடங்கிய நிறைவு, பெருநிறைவு என்ற மூன்று. எனவே இந்த வெண்பவிலே சொல்லப்பட்ட செய்தி அஞ்ஞானம், பேரறிவாகிய சிவத்தினிடத்திலே பற்றாமல், சிவம் என்று உண்டோ அன்றே உள்ள உயிர்களை பொருந்தி இருக்கின்றது இந்த அஞ்ஞானம். கடல் வெளியும் அதிலே நிறைந்திருக்கிற நீரும் அந்த நீரை பற்றி இருக்கிற உப்பும் போல என்று கொள்ள வேண்டும். இப்ப பாட்டை பாருங்க, விளங்குதான் இந்த பொருளை பார்த்தால் விளங்கும். விஞ்ஞானம் தன்னில் விளையாது, விளையாதுன விளையாமல், விஞ்ஞானம் தன்னில் தோன்றாமல், எது ஞானம், விஞ்ஞானம் தன்னில் விளையாது. காரணம் அசத்தாதல், அசத்தாதல் அஞ்ஞானம், உள்ளம் அணைதல் தான். விஞ்ஞானம் தானே உள்ள அன்றே தன் கடல் நீர் உப்பு போகும். தான் ஏய் உளம் உளவாக. இப்ப அந்த படிங்க ஐயா. ஆரம்பம்
அம்மயக்கம்
விடை தெரியுதா? அதாவது அம்மயக்கம் அவ்வுயிரோடு இயைபு உடைய முதல்வனுக்கும் உண்டு போலும். அதுக்கு என்ன விட?
மெய்ஞானம்
இல்ல, மயக்கம் உயிரோடு இயல்புடைய முதல்வனுக்கும் உண்டா? இல்லை என்ற விடை. அடுத்த கேள்வி என்ன? அதுதான் உயிருக்கு எக்காலத்து வந்தது? அனாதி. எக்காலத்து வந்தது எனவும் நிகழும் கடாவை அதற்கு விடுக்கும் முகத்தான். அதற்கு இந்த விடை கூறியுள்ளார். சரி,
உலகம்
சரி.
மேற்கூறி போந்த மயக்கமானது ஒரு பெற்றித்தாய அறிவு எனப்படும் சிவத்தின் எதிர்ப்பு விளக்கம் மயக்கமாவது.
சரி,
ஒரு பெற்றித்தாய அறிவு எனப்படும் சிவத்தின் எதிர்.
ஒரு பெற்றித்தாய அறிவுனா என்ன அர்த்தம்? ஒரு பெற்றித்தாய அறிவுனா
ஒரே
மாறாத இறைவன் சிவத்தினுடைய அறிவு ஒரு ஒரு தன்மைக்காகி எப்பொழுதும் ஒரு நிலையிலே இருப்பதாகி அறிவு.
அறிவு எனப்படும் சிவத்தின் எதிர் கதிர்முன் இருள் போல் நிலையுதல் இலகாதகளின்.
இது
நிலையுதல்
இலகு
ஆகலின்
இலது ஆகலின்
ஆண்டு உளதாதல் இன்றி.
அப்படின்னா ஆண்டு உளதாதல் இன்றினா
அங்கே
எங்கே
அதாவது கதிர்முன் இருள் போல நிலையுதல் இலகாதகள் கதிர்முன்னால இருள் நிற்காது என்பது போல.
சரி,
ஆண்டு உளதாதல்
சிவத்தினிடத்திலே இல்லை
இல்லை
ஆண்டு உளதாதல் இன்றி
சிவம் என்று உள்ளது அன்றே தான் பொருந்துதற்கு உரிமை உடைய உயிர்கள் உள்ளனவாக.
என்ன பொருந்துதற்காக விட்டுட்டோமா? அங்க நாங்க குறைய பார்த்தோமே. நாலாவது முற்பாகல அந்த இரண்டாவது அதிகரணத்துல இறுதியில பார்த்தோமே, அதை அறவுரை
விட்டுதான்
படிங்க. மறுபடியும் படிங்க. இச்சகசமலம்
இச்சகசமலம் ஞான நிரோதகமாய் திரவியமாய் அறியாமை குணத்ததாய் செம்பில் கழிவு போல உயிரின் குற்றமாய் அநாதி பந்தமாய் ஷடமாய் பலவும் ஆயின் அழிவு எய்தும் ஆகலின் அநாதி பந்தமாக பெறப்படாமையின் ஒன்றேயாய்.
அதுவரைக்கும் ஒரு கருத்து. சடமுமாய் பலவுமாயின் சடமுமாய் பலவுமாயின் அழிவே
ஆதலின்
அநாதி பந்தமாதல் பெறப்படாது. ஆணவ மலம் சடமாயும் பலவாயும் இருந்தால் என்ன அழிவேது? அது அநாதிபந்தமாக இருக்க முடியாது. எனவே அப்படி இல்லாமல்
பிரளயாகல சகல என்னும் உயிர் பாகுபாட்டிற்கு ஏதுவாய்
ஏதுவாய்
உயிர்கள் தோறும் தனித்தனி வெவ்வேறாய் மறைத்து நின்று.
ஒவ்வொரு உயிரிடத்திலும் வெவ்வேறு முறையிலே தான் மறைத்துக் கொண்டிருக்கிறது.
மறைத்து நின்று தத்தம் கால எல்லையில் நீங்குவனவாகிய சக்திகள் பரவல உடைத்தாய்.
ஆணவமலம் ஒன்றுதான் என்றாலும் அதனுடைய சக்திகள் எண்ணற்றவை. சூரியன் எப்படி ஒன்றுதான், ஆனா அதனுடைய ஒளிக்கதிர்கள் எண்ணற்றவை. அதுபோல ஆணவமாகிய இருள் ஒன்று, அதனுடைய சக்திகள் எண்ணற்றது.
உயிர்கள் மூன்று அவத்தைகளும் வருவதற்கு மூல காரணமாய்.
அவத்தை வருவதற்கு அவத்தை உண்டாதற்கு மூல காரணம் இந்த ஆணவமலம்.
காரணமாய் நித்தமாய் வியாபகமாய் வியாபக உயிர் அணுத்தன்மை படுமாறு செய்தலே ஆணவம் என்னும் பெயர்த்தாய். பசுத்துவம்
பசுத்துவம் என்ன அர்த்தம்? பசுத்துவம் ஆன்மாவை பசுவாகிய தன்மைப்படுத்துகிறது, பசுத்தன்மைப்படுத்துகிறது. பசுத்தன்மை என்ன? ஏன் பசுன்னு பேரு ஆன்மாவுக்கு? கட்டுண்ட நிலையிலே ஆகுகிறது. பசுத்துவம் பசுநீகாரம் என்ன பொருள் பார்த்தோம்? பசு அதான் பசு நீகாரம் இப்பதான் சொல்லுவேன். மறைப்பதாய் மறைப்பு பசுவை மறைப்பதாய் பசு நீகாரம் பசு நீகாரம்னா பசுவை மறைப்பாய். அடுத்து நிருத்தியோ, நிருத்தியோனா மரணம், இறப்பு. ஆனா இந்த இடத்துல, இந்த இடத்துல அந்த பொருள் கொள்ளக்கூடாது. எப்படி இறந்தால் உணர்வற்று கிடக்கிறானோ அது போல ஆன்மாவை உணர்வற்று அறிவு இல்லாமல் செய்து விடுகிறது. இறப்பை போல உணர்வற்று நிலையை
உண்டாகுது.
கேவல நிலை சொல்றது
மூச்சை,
மூர்ச்சைனா மயக்கம், அது உணர்வற்று கிடக்கிற நிலைதானே, அதுவும் மூர்ச்சைனா உணர்வற்ற நிலைதான். அஞ்சனம்னா இருள், அஞ்சனம் என்றால் இருள். மறைப்பு தான் ஆவிருதி என்றாலும் மறைப்பு
தான்.
இப்படி பல பல காரண பெயர்களை உடையதாக ஆணவமாக இது சொல்கிறது.
படலம் படர்ந்த கண்,
இனி இனிமேதான் நமக்கு வேண்டிய செய்தி. இதுவரை இன்மையை பாருங்க அந்த பகுதிய. படலம்
படலம் படர்ந்த கண் நியாயத்தின் சன்னிதியில் நிற்பினும் படலத்தால் அவ்வொடியை இழந்து இருளில் அழுதுமாறு போல.
ஆமா, அந்த கேவல நிலையிலே ஆன்மாவினுடைய அறிவுக்கு ஒரு ஓமை சொல்லுகிறார். அங்கே திருவள் பெயர் ஊமன் கண் பார்த்தோம். இங்கே இயல்பிலேயே படலம் மூடி இருக்கிற கண்ணானது சூரிய ஒளியில இருந்தாலும் அதற்கு இருளாகத்தான் தெரியும், இருள் தான் அந்த ஒளியே, அதனாலே பற்ற முடியும். படலம் படர்ந்த கண் எப்படி ஒளியை பற்ற முடியவில்லையோ அதே போல அந்த படலம் போல இருக்கிற இது ஓமை படலத்திற்கு. இது படலம் இல்லை, ஆணவம் ஆணவத்தை சொல்லல. படலம் படர்ந்த கண் ஆன்மா, படலம் எது? ஆணவமெல்லாம் இல்ல, அதாவது படலம் என்றால் எதை குறிக்கிறார்? அந்த ஆன்மாவினுடைய அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு என்று பார்த்தோம். தூள அறிவு, தூள அறிவு, அதாவது நுண்மையை நுண்பொருளை பற்றமாட்டாத தன்மை, அந்த தன்மைக்கு தான் படலம். உண்மையை பற்ற மாட்டாத அறிவு குறைபாடு, பக்குவ குறைபாடு, பக்குவ குறைபாடு தான் படலம். ஆன்மாவினுடைய அறிவிலே இருக்கிற பக்குவ குறைபாடு தான் படலம். அது இயல்பிலே ஆன்மா, ஆன்மா அறிவு இயல்பு, ஆன்மாவினுடைய குணம் தானே அந்த அறிவினுடைய இயல்பே இந்த தூள அறிவு தான். பக்குவ குறைபாடு தான் தொடக்கத்தில், பக்குவ குறைபாடோடு தான் அது ஆன்மா இருக்கிறது எப்பொழுதும் தொடக்கத்திலேயே. எனவே அந்த பக்குவ குறைபாடு தான் இந்த படலம். இயல்பிலே கண்ணிலே அந்த படலம் இருக்குமானால் அது ஒளியை பற்ற முடியாது. அதுபோல ஆன்மாவிடத்திலே இயல்பாகவே இந்த பக்குவ குறைபாடு அறிவு நிலையிலே இருப்பதனாலே அது தொடக்கத்திலேயே சிவத்தை இறைவனை பற்ற மாட்டாத நிலையிலே இருக்கிறது. அந்த அனாதீன கேவல நிலையில. எனவே படலம் படர்ந்த கண் ஞாயிற்றின் சந்நிதியில் நிற்பினும் படலத்தால் அவ்வொளியை இழந்து இருளில் அழுந்து மாறும். அந்த படலம் படர்ந்த கண்ணை இருள் எப்படி மூடி இருக்கிறதோ அதே போல அந்த கேவல நிலையில இறைவனை பற்ற மாட்டாத அந்த ஆன்மாவினுடைய அறிவை இருளானது, ஆணவ இருளானது மறைத்துக் கொள்ளுகிறது. இதுதான் கேவல நிலை. இப்ப சகல நிலையில எந்த நம்முடைய அறிவு நிலை எப்படி இருக்கிறது, இப்போ வளர்ந்திருக்கிறது அல்லவா, படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து வறுமையிலிருந்து நுண்மையை பற்றக்கூடிய ஆற்றலை பெறுகிறது. ஆன்ம அறிவு தூள நிலையிலிருந்து சூக்ம நிலைக்கு வருகிறது, அதுதான் இந்த படிமுறை வளர்ச்சி. ஆன்ம அறிவை வளர்ப்பது தானே இறைவனுடைய நோக்கம், அதற்காக தானே சகல நிலையை கொடுத்திருக்கிறான் இறைவன். இந்த கருவி கர்ணங்களை எல்லாம் கொடுத்து நம்முடைய அறிவை படிப்படியாக வளர்த்து கொண்டு வருகிறான். எனவே அங்கே புத்தி நிலையில சுத்த நிலையிலே ஆன்மாவினுடைய அறிவு இறைவனாகிய அந்த நுண்ணிய பொருளை உணரக்கூடிய அளவுக்கு நுண்மை அடையும். அப்பொழுதுதான் நான் முத்தி நிலை வாங்குறேன். அதற்காகத்தான் இந்த தவங்கள் சரியே கிரியே யோகம் எல்லாம் அந்த வழிபாட்டிலேயே படிநிலை வைத்திருக்கிறார்கள் அல்லவா. முதலிலே பருமையாக இறைவனை உருவமாக வைத்து வழிபடுவது, பிறகு அதையும் கடந்து அருவுருவமாக வைத்து வழிபடுவது, பிறகு அதையும் கடந்து அருவமாக, அதையும் கடந்து அருமற்ற நிலையா, அருவமற்ற அருவத்தையும் கடந்து இறைவனுடைய சொரூபம் இந்த மூன்றையும் கடந்தது அறிவு வடிவம். அறிவு அறிவுமயமான பொருள் இல்லையா? எனவே அப்படிப்பட்ட அந்த அதிசூக்ம நிலையை உணர வேண்டுமானால் அதுதான் ஞானம். அதுக்காகத்தான் ஞான நிலை என்று வைத்திருக்கிறார்.